베스트 10 등단이.
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். குற்றம் கடிதல் அதிகாரத்திலிருந்து வரும் இந்த குறளுக்கு விளக்கம் என்னன்னா, குற்றம் ஏற்படுவதற்கு முன்னதாகவே அது தன்னை அண்டாமல் ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது எரிகின்ற நெருப்பின் முன்னர் வைத்திருக்கும் வைக்கோல் போல அழிந்துவிடும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இதற்கு விளக்கம் என்னன்னா, அரசனானவன் முதலில் தன்னுடைய குற்றத்தை தெளிவாக கண்டறிந்து அதனை நீக்கி கொண்டு பின்னர் பிறருடைய குற்றத்தை காண முற்படுவானேயானால் அவனிடம் ஏதொரு குற்றமும் இருக்க முடியாது என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய பராபவ வருடத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இன்றைய தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். பாடும் மானம்பாடி ஆஷா போஸ்லே அவர்களின் நினைவாக இன்றைய பாடல் வரப்போகுது. பாடல் இடம்பெற்ற படம் ஹேராம். படத்தை தயாரித்தவரும் பாடலுக்கு வரி எழுதியவரும் பன்முக கலைஞர் கமலஹாசன் அவர்கள். படத்துக்கு இசையமைத்தவர் மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா. பாடலை பாடியவர்கள் ஆஷா போஸ்லே அம்மாவும் ஹரிஹரன் அவர்களும். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய பியானோ ஓசையோட இந்த பாடல் ஆரம்பிக்கும். அதுவே நம்மளை அப்படியே நம்ம ஒரு மூடுக்கு கொண்டு போயிடும். அதுவும் இரவு நேரங்களில் அமைதியாக இருக்கும்போது இந்த பாடலை கேட்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான பாடலை இளையராஜா கொடுத்துருப்பாரு. கமலஹாசனுடைய ரசிகைன்றனாலேயே என்னமோ தெரியல, ஹரிஹரனுக்கு பதிலாக கமலஹாசன் தன்னோட ஹஸ்கி வாய்ஸில் இந்த பாட்டை பாடியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற ஒரு சின்ன கற்பனை எனக்கு எப்பவுமே உண்டு. பொதுவாகவே கலை குடும்பத்தில் ஒருத்தவங்க ரொம்ப பெருமையும் புகழும் அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்து அந்த குடும்பத்திலேருந்து வர்றவங்களுக்கு அந்த புகழையும் பெருமையும் அடைகிறதுக்கு மிகப்பெரிய கடுமையான போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான கடுமையான போராட்டம் நடத்தித்தான் தன்னுடைய குரலை நிரூபிச்சவங்க ஆஷா போஸ்லே அம்மா. அவங்க வந்து அவங்க அக்கா லதா மங்கேஷ்கர் ரொம்ப பிரபலமா இருந்த சமயத்துல உள்ள வந்த போதே அவங்களை விட நம்ம மிஞ்ச முடியாதுன்ற ஒரு காலகட்டத்துல அவங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு துள்ளலான பாடல்கள் பாடி அதுக்கப்புறம் அவங்களுக்கே உள்ள தனித்த குரல்ல கசல் போல பாடல்களை பாடி பெருமை அடைஞ்சவங்க. தமிழ்ல எத்தனையோ பிரமாதமான பாடல்கள் பாடியிருந்தா கூட இந்த பாடல் முக்கியமா நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அவ்வளவு அருமையா பாடியிருப்பாங்க. அந்த தமிழ் தெரியாதவங்க அப்படின்ற ஒரு எண்ணமே உண்டாகாத மாதிரி இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தா ரொம்பவும் குழந்தை பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்லதொரு டோன்ல இவங்க பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிற்பாடு இவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி தனித்திறமையினாலையும் அவங்களுக்குன்னு ஒரு தனி நடை போட்டவங்க ஆஷா போஸ்லே அம்மா. அவர்களின் நினைவாக இன்று ஹேராம் படத்திலிருந்து நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி கேட்கலாமா? ஏப்ரல் 16 உலக குரல் தினம். இப்பதான் ஆஷா போஸ்லே அம்மாவை பத்தி நான் சொல்லி முடிச்சேன். அதே மாதிரி குரல்ன்றது ஒரு தனி மனிதனின் அடையாளம், இன்றியமையாத அடையாளம். எஸ்பிபியை, ஸ்வர்ணலதாவை, எம்ஜிஆர், சிவாஜியை, ஜெயலலிதாவை, கலைஞரை, தென்கட்சி சுவாமிநாதனை என இன்னும் எத்தனையோ பேரை இறந்த பிற்பாடும் அடையாளம் காட்டி கொண்டிருப்பது அவங்களுடைய குரல்கள் தான். நம்ம வானொலியின் ஆஸ்தான அறிவிப்பாளர் மணியோட குரல் நிறைய பேருக்கு அவங்களுடைய குரல் பரிச்சயம். நேரம் அவங்க பேச ஆரம்பிச்ச ஒரு பாடு தான் நீங்க தானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு குரல் வந்து ஒரு இன்றியமையாத அடையாளம். பிறக்கும் போதும் வெறும் அழுகையா மட்டுமே வெளிப்படுற குழந்தையோட குரல் படிப்படியா சிரிப்பொலி, பிறகு அம்மான்ற ஒற்றை வார்த்தையில் துவங்கி ஓரிரு வார்த்தைகள், சொல்வது திரும்ப சொல்லி, கேள்விக்கு பதில் சொல்லி என குழந்தைகள் வளர்வதைப் போலவே அவர்களது மொழியும் குரலும் வளர்ந்த பிறகு சிந்தித்து பேசும் நிலையை எட்டுது. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டுன்றது சொல்றது பைபிள். ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், பாடகர்கள் போன்றவர்களுக்கு குரலினுடைய அருமை தெரியும். ஆனால் பேசும் நிலையை எட்டிய பிறகு வாழ்வின் இறுதி மூச்சு வரை பேசிக்கொண்டே இருக்கும் சாதாரண மனிதன் அந்த பேச்சுக்கு அடிப்படையான குரலை பாதுகாக்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதே இல்லை என்று வருத்தத்தோட கூறும் மருத்துவர்கள், சூடான பானம், குளிர்ச்சியான ஐஸ்கிரீம், விடாத சிகரெட் என எத்தனையோ காரணிகள் குரலை பாதிக்கும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தவே அதற்கான விழிப்பு தினமாக ஏப்ரல் 16 சர்வதேச குரல் தினம் என அனுசரிச்சு வர்றாங்க. குரலை பாதுகாப்பது எப்படின்னு தெரிந்து கொள்ளும் முன்னர் குரல் உருவாகும் முறையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக மனதின் ஓசைதான் மனித குரலாக வெளிப்படுகிறதுனா கூட இந்த குரல் உருவாகும் உடல் இயங்கியல் மிகவும் சிக்கலானது. உண்மையில் குரலுக்குன்னு தனி உறுப்பு எதுவும் இல்லை. குரலின் ஒலி உருவாகுவதற்கு வாய், மூக்கு, தொண்டை, நுரையீரல் மற்றும் வயிற்று தசைகள் என அனைத்தின் உதவியும் தேவைப்படுகிறது. இதில் குரல் வளை என்ற லேரிங்ஸ் மற்றும் அதன் குரல் நான்கள் என்கிற வோக்கல் கார்ட்ஸ் தான் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நுரையீரலில் இருந்து வெளியேறும் காற்று குரல் நான்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தி அங்கிருந்து மேலே பயணித்து தொண்டை, மூக்கு ஆகியவற்றிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி மேலன்னம், நாக்கு, பற்கள், உதடுகள் வழியாக வெளிவரும் போது குரலாக உருப்பெறுகிறது. பிறக்கும் போது ஒரே போல இருக்கும் இந்த குரல் வளை பருவமடையும் போது ஹார்மோன்களின் காரணமாக ஆண்களுக்கு சற்று அதிகம் விரிவடைந்து ஆடம்ஸ் ஆப்பிளாக வெளித்தெரிவதுடன் ஆண் பெண் குரல்களில் பருவகால மாற்றங்களையும் நிகழ்த்துகிறது. அதனால்தான் ஆழமான குரலை ஆணுக்கும் மென்மையான குரலை பெண்ணுக்கும் அளித்துள்ளது இயற்கை. இப்படி உருவாகும் உன்னத குரல் தான் நம் அன்றாட உரையாடல்களாக, பாடலாக, பேச்சாக, அழுகையாக தனித்துவம் பெறுகிறதுனா கூட வெழுகு எளிதில் பாதிப்புகளுக்குள்ளாகும் உறுப்புகளாகவும் குரல் தான் விளங்குகிறது. காது, மூக்கு, தொண்டையில் ஏற்படும் நோய் தொற்று, தொடர்ந்து பேசுவது அல்லது பாடுவதால் ஏற்படும் அழற்சி, வோக்கல் நோடல்ஸ், புகைப்பிடித்தல், நச்சுக்காற்று, அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் என குரல் வளத்தை பாதிக்கும் காரணங்கள் ஏராளமாய் இருக்கின்றன. ஆனால் பாதிக்க 1000 காரணிகள் இருப்பது போலவே அதற்கான பாதுகாப்பு முறைகளும் சிகிச்சை முறைகளும் ஏராளம் உள்ளவை என்று கூறும் குரல் நிபுணர்கள் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஓர் உலகம் 1000 குரல்கள் என்று அழைப்பு விடுக்கின்றனர். ஆம், பேச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, புகை மற்றும் மதுவை தவிர்த்தல், தக்க பரிசோதனைகள், உரிய சிகிச்சைகள் என பல வகையான குரல் பாதுகாப்பு முறைகள் உள்ளன என்று நம் குரலுக்காக குரல் கொடுக்கின்றனர் குரல் நிபுணர்கள். காது கொடுப்போம் வாருங்கள். ஏனெனில் குரலை காட்டிலும் சிறந்த மற்றொரு அடையாளம் மனிதர்களுக்கு இல்லை.
Butterfly, butterfly, ee viridha. ஆகப்படாமல் பறந்து போகிறாய். நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய்.
நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு யார் சொன்னால் என்ன. நம்மில் பலர் பொதுவாகவே ஒரு கருத்தை, ஒரு அறிவுரையை ஆமோதிப்பது அல்லது ஏற்றுக்கொள்வது என்றால் கருத்து சொல்பவர் பணம் படைத்தவராக இருந்தால் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வோம். அதே கருத்தை வசதியில் குறைந்தவர் அல்லது சுமாரான தோற்றமுடையவர் அல்லது வயதில் சிறியவர் சொன்னால் ஏற்க மறுக்கிறோம். ஏன்? பல வீடுகளில் மனைவிமார்கள் நல்ல பயனுடைய கருத்துகளையும் அறிவுரைகளையும் தக்க சமயத்தில் கணவர்களுக்கு எடுத்து கூறும்போது அது மறுக்கப்படுகிறது. அதே கருத்தை அயலார் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றுதானே வள்ளுவர் எழுதினார். அப்படியானால் யார் சொல்லி கேட்டாலும் அதன் உட்பொருளை காண்பதுதானே அறிவு. நம் கண்ணும் காதும் திறந்திருந்தால், கருத்தும் இதயமும் திறந்திருந்தால் எங்கிருந்தோ கேட்கும் யோசனைகள் எவ்வளவு பயன் தரும் என்பது புரியும். பல முறை தேர்தலில் தோல்வியை தழுவிய ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக முதல் முறை வெற்றி பெற்றார். நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் ஒரு சிற்றூரில் பேசும்போது அந்த ஊரில் உள்ள ஒரு சிறுமியின் பெயரை சொல்லி மேடைக்கு அழைத்தார். தான் இந்த முறை வெற்றி பெற்றமைக்கு காரணம் அந்த சிறுமி என்று புகழ்ந்தார். அப்படி அந்த சிறுமி லிங்கனுக்கு என்ன உதவி செய்தாள் வெற்றி பெற? ஆப்ரஹாம் லிங்கன் ஒல்லியான உடல்வாக உடையவர். அவர் கண்ணங்கள் ஒட்டி போய் முகத்தில் பள்ளங்கள் இருந்தன. அம்மை தழும்பு வேறு. அப்போது அவர் தாடி வளர்க்கவும் இல்லை. முகம் விகாரமாக இருந்தது. தேர்தலுக்கு முன்வரும் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது இதை உற்று கவனித்த சிறுமி அவருக்கு ஒரு ஆலோசனை கடிதம் எழுதியிருந்தாள். தாடி வளர்த்து கொண்டால் உங்கள் முகம் அழகாக கம்பீரமாக இருக்கும். இப்போதுள்ள உங்கள் முகத்தை பெண்கள் விரும்புவதில்லை என்ற உண்மையை அவள் வெளிப்படுத்தியிருந்தாள். லிங்கனின் தேர்தல் பொறுப்பாளர்கள் அவளது கடிதத்தை குப்பை கூடையில் போடும் சமயத்தில் அங்கு வந்த லிங்கன் அந்த கடிதத்தை எடுத்து படித்தார். அந்த சிறுமியின் யோசனையை ஏற்று தாடி வளர்த்தார். கம்பீரமாக கலையாக காட்சியளித்து ஜெயித்தார். அதற்காக அந்த சிறுமியை தேடி நன்றி தெரிவித்தார் லிங்கன். நமது பெரிய பெரிய சிக்கல்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய மருத்துவமனைகள், பெரிய மனிதர்கள்தான் யோசனை சொல்ல வேண்டும் என்பதில்லை. எங்கிருந்தோ வரும் எளிய யோசனைகள் பெரிய வெற்றிகளை விளைவிக்கும். ஒரு பற்பசை கம்பெனியில் விற்பனை அதிகரிப்பது பற்றி ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. நிர்வாகவியல், பொருளாதார நிபுணத்துவம் வாய்ந்த மார்க்கெட்டிங் மன்னர்கள் பலர் வந்திருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னார்கள். எப்படி தேர்தல் நேரத்தில் கட்சித் தலைவர்கள் கவர்ச்சிகரமான இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றுவார்களோ, அதுபோல விளம்பரத்தை கூட்டுவது, இலவச இணைப்பு தருவது, பரிசு கூப்பன் வைப்பது, போட்டிகள் நடத்துவது என அதிக செலவாகும் யோசனைகளை அள்ளிவிட்டனர். நிர்வாகம் அவற்றை ஏற்க தயாராக இல்லை. அப்போது அங்கு பணி நிமித்தம் நின்ற கடைநிலை ஊழியர் ஒருவர் ஒரு சின்ன யோசனை சொன்னார். பற்பசை வெளிவரும் டியூபின் வாயை சிறிது அகலப்படுத்தலாம் என்றார். சுற்றியிருந்தவர்கள் கொல்லென்று சிரித்து விட்டார்கள். இது என்ன சிறுபிள்ளைத்தனம், இது எப்படி விற்பனையை கூட்டும் என்று கேலி பேசினர். ஆனால் அவர் சொன்ன யோசனையை நிர்வாகம் ஏற்றது. அது அபாரமான பலன் அளித்தது. எப்படி? வாய் பெரிதான பிறகும் வழக்கம் போல் பின்பக்கம் அழுத்தும் போது கூடுதலான பசை வெளியேறியது. 30 நாட்கள் ஒரு பற்பசை டியூபை பயன்படுத்தி வந்தவர்களுக்கு 25 நாட்களில் பசை தீர்ந்து போனது. கூடுதலாக வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. விற்பனை கூடிவிட்டது. சின்ன சின்ன யோசனைகளை அலட்சியப்படுத்தாமல் முடிவெடுத்தால் வெற்றி நிச்சயம். இன்னொரு சுவையான நிகழ்ச்சி. அமெரிக்காவின் பிரபலமான ஹோட்டல் ஒன்றில் எல்லாம் சிறப்பாக இருந்தன. ஆனால் பல மாடி கொண்ட கட்டிடத்தின் மேலே போய் வரும் லிப்ட் வெகு மெதுவாக இயங்கி பலருக்கு சங்கடங்களை தந்து கொண்டிருந்தது. லிப்டுக்கு வெளியே காத்திருப்பவர்கள் கோபம் அடைந்தார்கள். உள்ளே மெதுவாக மேலே போகும்போது உள்ளிருப்பவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். புகார் புத்தகத்தில் அதே குறை திரும்ப திரும்ப எழுதப்பட்டது. லிப்டை மாற்றினால் ஹோட்டலுக்கு பல லட்சம் செலவாகும். விரைவுபடுத்த வாய்ப்பே இல்லை. பலமுறை ஆலோசனை கூட்டம் நடத்தியும் பலனே இல்லை. முடிவில் ஒரு சாதாரண ஹோட்டல் ஊழியர் லிப்டின் உள்ளேயும் வெளியேயும் முகம் பார்க்கும் பெரிய கண்ணாடிகளை பொருத்த சொன்னார். உள்ளிருக்கும் நபர்கள் தங்கள் முகத்தை திருப்பி திருப்பி பார்க்கும் ஜோரியில் லிப்டின் தாமதத்தை மறந்தனர். வெளியே இருப்பவர்கள் காத்திருக்கும் நேரத்தில் தங்கள் தோற்றத்தை சரிசெய்து கொள்வதில் செலவழித்தனர். புகார் புத்தகம் தப்பித்தது. யார் சொன்னால் என்ன, நம் காதும் கருத்தும் கூர்மையாக இருந்தால் ஜெயிப்பது நிச்சயம். நன்றி.
சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஒரு வாரத்தில் நடைபெற இருக்கிறது. கோடை வெயில் சுற்றிருக்கிற இந்த நேரத்தில் தேர்தலும் ரொம்ப தகதகன் இருக்கு. தற்காலத்தில் இந்த குளிர்காலத்தில் நடைபெற்ற முதல் சட்டப்பேரவை தேர்தலை பார்த்து சில சுவாரஸ்யமான தகவல்கள். அது வந்து மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முந்தைய காலம், இன்றைய தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திர மாநிலத்தினுடைய ஒரு பெரும் பகுதி, கர்நாடகத்தினுடைய சில பகுதிகள், கேரளாவினுடைய மலபார் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக சென்னை மாகாணம் இருந்தது. 1952 ஜனவரி 2 25 வரை சென்னை மாகாணத்திற்காக 9 கட்டங்களாக முதல் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதுல மொத்தம் 309 தொகுதிகள். அதுல இரட்டை உறுப்பினர் தொகுதிகள் எண்ணிக்கை 66. இந்த தொகுதிகள் பொது வேட்பாளர், பட்டியல் சாதி வேட்பாளர் என ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த இரட்டை வேட்பாளர்கள் இடத்துல. 62 இடங்களுடைய பட்டியல் சாதியினருக்கும் 4 இடங்கள் பழங்குடி வகுப்பினருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன்படி மொத்தம் 375 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏக்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னா 2 வாக்காளர்கள் அளிக்க வேண்டும். இது கொஞ்சம் குழப்பமான முறையா இருந்தது. 1961 இரட்டை உறுப்பினர் தொகுதி முறை ரத்து செய்யப்பட்டு மொழிவாரி மாநில கொள்கைப்படி 53 அக்டோபர் 1 ஆந்திர மாநிலம் தனியாக பிரிக்கப்பட்டதன் விளைவாக சென்னை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்தது. சாதி, மதம், இனம், வர்க்கம், பாலினம் முதலான வேறுபாடுகளை கடந்து 21 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை முதல் முறையாக வழங்கப்பட்டது. சொத்து, கல்வி தகுதி, சமூக அந்தஸ்து, பதவிக்கு அப்பாற்பட்டு நிலமற்ற விவசாயிகள், தொழிலாளர்கள் முதலான வாக்காளர்கள் அனைவரும் வரிசையில் நின்று ஜனநாயக உரிமையை நிலைநாட்டும் முறை அமுல்படுத்தப்பட்டது. வாக்காளர் அட்டை பற்றி அந்த காலத்தில் இல்லை, அவ்வளோ ஏன் பிறப்பு சான்றிதழோ அடையாள அட்டை போன்ற எந்தவித சரிபார்ப்பு முறைகளும் பின்பற்றப்படாத, அதாவது நடைமுறையில் இல்லாத அந்த காலகட்டம். அப்படின்னா வாக்கு செலுத்துறதுல முறைகேடு நிகழ்வதை தடுக்குவது எப்படி அப்படின்னு நினைக்கும் போதுதான் கர்நாடக மாநிலத்தினுடைய மைசூர் வார்னிஷ் அண்ட் பெயிண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஒரு தீர்வு தந்தது. சில்வர் நைட்ரேட் வேதி கூட்டுப்பொருளுடன் ரகசிய வேதி கூட்டுப்பொருளை செய்து அழியாத மைய அந்த நிறுவனம் கண்டுபிடிச்சது. காலப்போக்கில் இந்திய தேர்தல் முறையில் எது மாறினாலும் அன்றிலிருந்து இன்று வரை தேர்தல் மை அழியாமல் இடம் பிடித்து வருது. இந்த தனித்துவத்தினால தற்பொழுது 35 நாடுகளுக்கு இந்த நிறுவனத்தினுடைய தேர்தல் மை விநியோகிக்கப்படுகிறது. இன்றைய சென்னை மாகாணத்தில் மக்கள் தொகை 5,70,00,000 இருந்த நிலையில அன்றைக்கு அவர்களில் 2.69 கோடி பேர் வாக்காளர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். பெரும்பாலானோர் எழுத்தறிவு இல்லாதவர்கள் என்பதனால எளிமையாக வாழ்க்கையை வாக்களிக்க ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வெவ்வேறு வண்ணங்கள்ல தனித்தனி வாக்குப்பட்டிகள் வைக்கப்பட்டது. தங்களுக்கு பிடித்தமான வேட்பாளருக்குரிய வண்ணப்பட்டியில வாக்காளர்கள் சென்று வாக்கு சீட்டை செலுத்தினாங்க. இந்த முறை பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்டதுனால அவர்களும் தயக்கமின்றி வாக்களிக்க தனி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டது. சில இடங்கள்ல பெண் அதிகாரிகளே பணியமர்த்தப்பட்டார்கள். இது போன்ற முற்போக்கு நடவடிக்கையாக இது அப்போதைக்கு கருதப்பட்டது. அதாவது 52.83, அதாவது 53% வாக்குகள் பதிவானது. அன்றைய தேதியில் இது மகத்தான வெற்றியாக கருதப்பட்டது. தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் இல்லாத காலத்துல சுதேசமித்திரன், தினமணி, திராவிட நாடு, கல்கி, இந்து, மெயில், இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்களில் பத்திரிகைகள் பெரும் அளவில் மக்கள் மத்தியில நேரடி தாக்கம் செலுத்தியது. விலைவாசி உயர்வு, விவசாயிகள் பிரச்சனை போன்ற இந்த தேர்தலின் மைய கருப்பொருள் ஆகியது. ஊடகங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களை சென்றடைய அரசியல் தலைவர்கள் புதுமையான வழிகளை கையாண்டாங்க. அது என்னன்னா காமராஜனுடைய திண்ணை பிரச்சாரம். கிராமங்கள்ல மக்களுக்கு மக்களோட உட்காந்து சகஜமா பேசி அவர்களை காங்கிரஸ் பக்கம் இழுத்து பகல் வேலையில வேலைக்கு செல்லும் உழைக்கும் மக்களை கவரும் வகையில மாலையில இரவு நேரம் மேடை பாச்சு நிகழ்த்தினார் அறிஞர் அண்ணா அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி பல இடங்களில் தடை செய்யப்பட்டிருந்ததுனால அந்த தலைவர்கள் தலைமறைவாக இருந்தார்கள். தொழிலாளர் வர்க்கத்தினர் கடிதங்கள், ரகசிய கூட்டங்கள் மூலம் அவர்களை ஒன்றிணைத்தார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மாணிக்க வேளனாருடைய காமன்வீல் கட்சி, ராமசாமி படையாச்சனுடைய தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, பி டி ராஜன் தலைமையிலான நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் களமிறங்கியது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய 2 ஆண்டுகளே ஆகியிருந்த நிலையில முதல் தேர்தலில் அக்கட்சி நேரடியாக போட்டியிடுவதில்லை. இன்னும் திராவிட நாடு கோரிக்கையை முன்னிறுத்தும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்தது. திமுக ஆதரவோட 8 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போதே பொட்டி ஸ்ரீராமுலு தனி ஆந்திரத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தார். இது காங்கிரசுக்கு ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தியது. அப்போதைய முதல்வர் பி எஸ் குமாரசாமி ராஜா உள்ளிட்ட ஆளும் கட்சி அமைச்சர்கள் படுதோல்வி அடைந்தார்கள். காங்கிரஸ் 152 இடங்கள் கைப்பற்றிருந்தாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. ஆந்திர பகுதிகளில் 62 இடங்களில் சிபிஐ வென்றது. ஆட்சி அமைக்க 188 இடங்கள் வேணும். கம்யூனிஸ்ட் தலைமையிலான எதிர்கட்சிகள் ஒன்றிணைத்து ஐக்கிய ஜனநாயக முன்னணி அப்படின்னு அமைச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. காங்கிரஸுக்கு பெரும்பான்மை இல்லாத போதும் அந்த கட்சியை ஆதரவு தெரிவித்த ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா தேர்தலில் போட்டியிடாத ராஜாஜியை ஆட்சி அமைக்க அடைச்சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் முதல்வர் ஆவது ஜனநாயகமற்றது என்று தலைவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. எதிர்ப்புகளை முறியடிக்க தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜாஜி சட்ட மேலவைக்கு நியமன உறுப்பினர் ஆக்கினார் ஆளுநர். பின்னர் காமன்வெல்த் கட்சி, உழைப்பாளர் கட்சி, சில சுயேட்சை உறுப்பினர்கள் ஆதரவு திரட்டி அந்த ஆண்டு ஜூலையில் தனது பெரும்பான்மையை நிரூபித்தார் ராஜாஜி. சிறு வயதில் வீட்டில் விளையாட்டாக வலிப்பது போல் நடித்தோம். இப்பொழுது வாழ்க்கையே வலித்தாலும் வலிக்காதது போல நடிக்கின்றோம். நிம்மதியாக வாழ்வதற்காக வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் அலைவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. விடியுமறை தெரிவதில்லை கண்டது கனவு என்று, வாழ்க்கையும் அப்படித்தான். முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று. வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதில்லை, ஆனால் நமக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். கிடைப்பதை கொண்டு சிறப்பாக வாழ நீங்கள் தயார் என்றால் உங்கள் வாழ்க்கை என்றும் சொர்க்கம்தான் எனும் ஸ்ரீசாமி அவர்கள் வழிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சி சிறக்க உதவிய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.